السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي أحيانا بعدما أماتنا وإليه النشور. القائل الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: أكثروا هذه اللذات، أو كما قال عليه الصلاة والسلام. மேலான அருமைக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, வல்ல நாயன்கள் இராது ரபுல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா الحمد لله الذي أحيانا بعدما أماتنا وإليه النشور. القائل الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. اللهم صل وسلم على حبيبك سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله جل جلاله رب العزة تبارك وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت، وإنما توفون أجوركم يوم القيامة، فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. صدق الله العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: أثروا هذه اللذات، أو كما قال عليه الصلاة والسلام. ميلان أرمي إمرية شهود إبري تايمارني ولنا إبري جلال رب العزة تبارك وتعالى ولغت النمي فليس البندور ولغت النمي الحياة إنه الوالد يستمر البول أدرسي له ربولي لكم الله ميت ويسرسرا. உலகத்தில் மனிதன் வாழும் காலமெல்லாம் அவன் நல்லவனாக தன்னுடைய வாழ்வை சிறந்த வாழ்வாக அமைத்துக் கொள்கின்ற பொழுது, இன்ஷா அல்லாஹ் அவனுடைய முடிவையும் கொண்டதா என்கிற விழா நல்ல முடிவாகவே ஆக்கிக் கொடுக்கிறான். குரானுடைய வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான்: ஈமானுடையவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் முழுமையாக பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வு முடிவுறக்கூடிய சந்தர்ப்பத்தில், உங்களுடைய மௌத்துடைய நேரத்தில் இறைவனுக்கு முழுமையாக உங்களை அர்ப்பணித்தவர்களாகவே அன்றி நீங்கள் மரணமடைய வேண்டாம். ஒரு மனிதனுடைய வாழ்வு நல்வாழ்வாக அமைகின்ற பொழுது நிச்சயம் அவருடைய முடிவும் நல்ல முடிவாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பல நாயகர்களுக்காக நல்லவர்களுக்குரிய கூலியை ஒருபோதும் இல்லாமல் செய்துவிட மாட்டான். அந்த கூலி அவர்களுக்கு கிடைத்த பெறாததாக செய்ய மாட்டான். நிச்சயம் அல்லா கூலி கொடுப்பவரின் நல்லவராக இருக்கிறான். எனவே அருமைக்குரிய சகோதரர்களை, தாய்மார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய முடிவு கட்டம் மௌத்துடைய நேரத்தில், சில நேரங்களில் மனிதர்களுக்கு மௌத்து என்பது அவர்கள் எதிர்பாராதமாக ஏற்பட்டு விடுகிறது. சில மனிதர்கள் தன்னுடைய நோயின் காரணமாக அந்த நோயினுடைய முடிவு அவர்களுக்கு ஒப்பாட்டாக அமைந்திருக்கிறது. நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய ஒப்பாட்டுடைய நேரத்திலே நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். எனவே அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி மௌத்து ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறானோ, அது நோயின் காரணமாக இருக்கலாம், அல்லது நோய் இல்லாத சாதாரணமான மனிதனுடைய வாழ்க்கையிலும் மௌத்து என்பது ஏற்பட்டு விடலாம். யாருக்கு எந்த நேரத்தில் மௌத்து ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் அந்த மனிதன் மௌத்தை நோய்க்கையாக வேண்டும். சக்கராத்திரிய நேரம் வருகின்ற பொழுது மௌத் அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற பொழுது இதிலிருந்து தன்னை சற்று பிற்படுத்தி வைக்குமாறு, சற்று தனக்கு அவகாசம் கிடைக்க பெற செய்யுமாறு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டாலும், நிச்சயம் அவருடைய மௌத்து எந்த நேரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதற்கு பிறகு அவனுக்கு ஒரு வினாடி கூட, ஒரு செகண்ட் கூட அவனுக்குடைய வாழ்க்கை உலகத்திலே பிற்படுத்தப்பட மாட்டார். எனவே அருமைக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, மௌத்து என்பது எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய, எல்லோரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒன்றுதான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போது குல்லுனஃபின் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா ஆத்மாக்களும், உலகத்திலே படைக்கப்பட்ட சிறந்த ஆத்மாக்களாகிய நபிமார்களுடைய ஆத்மாக்களாக இருந்தாலும் எல்லோரும் மௌத்தை முயற்சி ஆக வேண்டும், உலகத்தில் மௌத்தை கண்டே ஆக வேண்டும் என்பதை வண்ணனாயும் அவன் அருந்தரையிலே சொல்லிக் காட்டுகிறார். எனவே மௌத்து என்பது எல்லோருக்கும் ஏற்படுகிறது. அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, மௌத்து என்பது பொதுவே எல்லோருக்கும் ஏற்படுகிறது. அந்த நல்லவன் கெட்டவர்களுடைய பிறவி கூடிய நாளை மறுமையிலே யார் நல்லவர்களாக உலகத்திலே வாழ்கிறார்களோ, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறத்தக்க செயல்பாடுகளை செய்து கொள்கிறார்களோ, அவர்களை அல்லாஹ் கூறுகிறான், சோர்க்கம் பெற்றவர்கள் தான் சிறந்த நல்லவர்கள், அவர்கள் தான் தேசியர்கள், வெற்றி அடைந்தவர்கள் என்பதை குர்ஆன் மூலம் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். எனவே அருமைக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, பொதுவாக மௌத்து என்பது சிறுவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயோதிகர்களாக இருந்தாலும் சரி, நோயில் உள்ளாக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நோயில்லாத சுகமான நோயில்லாத சுகமான வாழ்வை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு நேரம் அவர்கள் மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அது உலகத்தில் எத்துணை பெரிய நபிமார்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நபிகள் முகமது சொன்ன அவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவன் அருந்தரையை சொல்லிக் காட்டுகிறான். உலகத்தில் வந்த அல்லாஹ்வுடைய ஒரு தூதுவராக இருக்கிறார். இதற்கு முன்னர் உலகத்திலே வந்த தூதுவர்களும் மௌத்தடைந்திருக்கிறார்கள், உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். எனவே அர்த்தைக்குரிய தாய்மார்கள் சகோதரர்களே, நாம் விளங்க வேண்டிய விடயம், ஒரு மனிதன் வபாத்தாகக்கூடிய நேரத்திலே, அவனுடைய மௌத்துடைய நேரத்திலே அவன் என்ன கடமைகளை தான் செய்ய வேண்டும், தன்னுடைய மௌத்துக்கு பிறகு அவனுடைய குடும்பத்தினர்கள் அந்த மையத்திற்காக என்ன கடமைகளை செய்து வைக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஒரு மனிதன் சாதாரணமாக உலக வாழ்க்கையிலே நபியவர்களுடைய சுண்ணத்துதான், நபியவர்கள் சொல்லி காட்டிய ஒரு செயல்தான், செய்து காட்டிய ஒரு விடயம்தான் சொல்கிறார்கள். உலகத்தில் இன்பங்களை முடித்து வைக்கக்கூடிய, உலக இன்பங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய, உலக இன்பங்களை முடித்துவிடக்கூடிய ஒன்றை நீங்கள் அடிக்கடி அதிகமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் விக்குமுகம், மௌத்தை பற்றியுள்ள சிந்தனை. எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மௌத்தை பற்றியுள்ள சிந்தனை வருகிறதோ, எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தான் மௌத்தாக இருக்கும் பிறகு என்னையும் சில நபர்கள் சுமந்து சென்று மண்ணறையிலே மக்பராவிலே அடக்கம் செய்து விடுவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நான் அந்த மண்ணுக்குள்ளே இருள் நிறைந்த இடத்தில் நான் தனியாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே அவ்வாறு தனியறையில் இருக்கும் நிலைமையில் என்னை பாதுகாப்பது எது என்ற சிந்தனை யாரிடத்தில் வருகிறதோ, அவர் அதற்குரிய செயல்பாடு ஏற்படுத்தி தரும். எனவே அருமைக்குரிய தாய்மார்களை சகோதரர்களே, பொதுவே உலகத்தில் மனிதன் வாழ்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் அதிகம் அவன் மௌத்தை சிந்திக்கக்கூடியவனாக, எனக்கும் உலகத்துடைய முடிவு ஏற்படும் என்ற சிந்தனை உள்ளவனாக இருக்குகின்ற பொழுதுதான் அவனுடைய வறுமை வாழ்க்கைக்குரிய சாதனங்களை, அதற்குரிய தயாரிப்புகளை அவன் ஏற்படுத்தி கொடுக்கிறான். எனவே நபிகள் சொல்கிறார்கள், மௌத்தை நீங்கள் அதிகமாக சிந்தித்துக் கொள்ளுங்கள், மௌத்துடைய சிந்திப்பை நீங்கள் அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எனவே இந்த சமயத்திலே ஒரு மனிதர் உலக வாழ்க்கையில் வாழ்கின்ற பொழுது அவனுக்கு சில நேரங்களில் சக்கராத்திரிய நிலைமையை அவன் அடைந்ததான். அந்த சக்கராத்திரிய நிலைமை என்பது அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய காலத்திலும் ஏற்படலாம், அல்லது எந்த நோய்வாயும் இல்லாமல், எந்த உடல் ரீதியான சுகமின்மை இல்லாமல் சாதாரணமாக இருக்குகின்ற பொழுதே சில சமயங்களில் சக்கராத்திரிய நிலையை அவன் அடைந்திருக்கலாம். நான் இப்பொழுது ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது அவன் எவ்வாறு அவருடைய நிலைமைகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும், அவனுடைய வீட்டுடையவர்கள் அவனுக்கு எந்த கடமை கடமைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவுரை கருத்துக்களை பார்த்துகின்ற பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொதுவான ஒரு வாழ்க்கையினால் சஹாபாக்கள் நோய் புறப்படுகின்ற பொழுது அவர்கள் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அது எந்த நோயாக இருந்தாலும் சரி நபி அவர்கள் சுகம் விசாரிக்க நோய் விசாரிக்க செல்வார்கள். நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் சுகையாக இருக்கின்ற பொழுது நபிகள் அவர்கள் எங்களை சுகம் விசாரிக்க நோய் விசாரிக்க வந்தார்கள். அதுபோன்று ஜெயித ரவி அல்லாஹ் சொல்கிறார்கள், நான் கண் நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது நபி ரத்தன் அவர்கள் என்னை சுகம் விசாரிக்க வந்தார்கள். இது நபி அவர்களுடைய ஒரு வலிமையான ஒரு காரியமாக நல்ல ஒரு செயல்பாடாக இருந்தது. தன்னுடைய சகாபாக்கள் தன்னுடைய தோழர்கள் சுகையிடம் ஏற்படுகின்ற பொழுது அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவது அவர்களுக்கு துஆ செய்யுமாறு சொல்வது இது ஒரு சுன்னத்தான காரியம். எனவே எங்களிடம் கூட நம்முடைய சகோதரர்கள் இருப்பார்கள், நம்முடைய சகோதரிகள் இருப்பார்கள், நம்முடைய நண்பர்கள் நண்பிகள் இருப்பார்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்த அங்கத்தினர்கள் சுகையிடம் சுருங்கின்ற போது அவர்களை சுகம் விசாரிக்க செல்வது மிக முக்கியமான ஒரு அம்சம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இமாமுல்லா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிதாபிலே நோய் விசாரிப்பது அவசியம் என்ற ஒரு தலைப்பை அமைத்திருக்கிறார்கள். அதாவது நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்வது அவசியம், அது கடமை என்ற ஒரு தலைப்பை இமாமுல்லாஹ் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபிலே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இந்த கருத்தை சில உலமாக்களும் அதனுடைய அவசியத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அருமைக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நபர்கள் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள், அவர்களை சுகம் விசாரிக்க செல்வது ஒரு முக்கியமான சுண்ணல் அறிவித்தல் அவர்கள் அதனுடைய சவாயங்களை பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த மனிதன் தன்னுடைய சகோதர மனித முஸ்லிமை இன்னொரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமை நோய் விசாரிக்க செல்கிறாரோ அவன் திரும்பி வருகின்ற வரை சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையில் அமர்ந்திருக்கிறார் என்பது நபியுடைய சொல். அதுபோன்று எந்த மனிதன் தன்னுடைய சகோதர முஸ்லிமை நோய் விசாரிக்க செல்கிறானோ அவனை அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்து கொள்கிறது என்பதும் நபி சொன்ன சபாய் சிறப்பாக இருக்கிறது. அதுபோன்று எந்த மனிதன் காலையிலே ஒரு மனிதனை நோய் விசாரிக்க செல்கிறானோ அவனுடைய மாலை நேரம் ஏற்படுகின்ற வரை 70,000 மலக்குகள் அவருக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். அவன் மாலை நேரத்திலே இரவு நேரத்திலே ஒரு மனிதனை நோய் விசாரிக்க செல்கின்ற பொழுது காலை நேரம் வரை அந்த மனிதனுக்காக அந்த மலக்குமார்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள், துஆ செய்கிறார்கள் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிப்பதற்கு இருக்கக்கூடிய சிறப்புகளாக இருக்கிறது. எனவே அருமைக்குரிய தாய்மார்கள் சகோதரர்களே, இன்னும் பல அதிகம் நோய் விசாரிப்பதே தன்னுடைய சிறப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆர்வம் உள்ளவர்கள் நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு ஒரு சில பதாய்களே போதுமானது. எனவே நோய் விசாரித்தல் என்பதை மிக முக்கியமான ஒரு சுண்ணத்தான அது கடமை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு வந்திருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அருமைக்குரிய தாய்மார்கள் சகோதரர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஒரு மனிதன் நோயுடைய நேரத்திலே அவன் தனக்கு நோக்கு வந்து விடுவோம் என்ற எண்ணம் இருக்குகின்ற பொழுது அந்த நோயாளி எதனை போட வேண்டும் என்பதை தன்னுடைய சக்கராத்திரிய நிலையின் போது நபி அவர்கள் போதி காண்பித்திருக்கிறார்கள். சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த பயங்கரமான நிகழ்வுகளில் இருந்து எனக்கு நீ உதவி செய்வாயாக என்ற அல்லாஹும் என்ற என்பதை அறிவிக்கிறார்கள் என்பதை பல அதிசய கிரந்தங்களிலே பார்க்கிறோம். எனவே இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், பொதுவே ஒரு மனிதன் நோய் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த நோய் கஷ்டமான நோயாக இருக்கின்ற பொழுது ஒரு சமயம் அந்த நோயின் அடிப்படையில் காரணமாக மூச்சு ஏற்பட்டு விடலாம். எனவே நோயுடைய சந்தர்ப்பத்திலே தன்னுடைய பாவத்தை மன்னிக்குமாறு, தனக்கு இரக்கம் காட்டுமாறு, தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தில் தனக்கு உதவி செய்யுமாறு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது ஒரு சுண்ணத்தான காரியம் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நோய் தன்னுடைய சக்கராத்திரைய நேரத்திலே நம்முடைய உள்ளத்தினர்களுக்கு இதை பாடமாக அமைத்து தந்திருக்கிறார்கள். அதுபோன்றுதான் சில ஹதீஸ்களே வருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இக்ராஹு அலா மௌதாக்கும் யாசீன், யாசீன் என்ற சூராவை உங்களுடைய மௌதாக்களுக்கு நீங்கள் ஓதுங்கள். இந்த மௌதாக்களுக்கு நீங்கள் ஓதுங்கள் என்ற இந்த ஹதீஸை உலமாக்கள் இரண்டு வித கருத்துக்களை இங்கே சொல்லித் தருகிறார்கள். ஒன்று, மன்ஹமரஹுல் மௌத், யாரில் மௌத்துடைய நேரத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறார்களோ, சக்கராத்துடைய நேரத்திலே இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த யாசீன் சூராவை ஓதி காட்டுவதன் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கிவிடலாம் என்பது சில உலமாக்குள் அபிப்பிராயம். எப்படி லத்தீனு மௌசா தாவினா இல்லம்மா, உங்களுடைய மௌத்துடைய நேரத்திலே சக்கராத்துடைய நிலையிலே இருப்பவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுங்கள் என்ற கருத்துடைய அடி பெறுகிறதோ, அந்த கருத்துக்கு ஏற்ப இந்த யாசீன் சூராவை நீங்கள் ஓதுங்கள் என்ற ஹதீஸையும், மூத்தாக்களுக்கு ஓதுங்கள் என்ற ஹதீஸையும் சில உலமாக்கள் அந்த கருத்தை அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அதே போலதான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மாணவர்களில் முக்கியமான நபராகிய இப்னு அப்பாஸ் என்ற முக்கியமான ஒரு நபராகிய அபு ஸஅத் என்று சொல்லக்கூடியவர் சொல்வார், ஹதீஸுடைய கருத்திலே வருகிறது சூரத்துர் ரஅத் குர்ஆனிலே 13வது ஜுஸ்ஸிலே அடைந்திருக்கக்கூடிய சூரத்துர் ரஅதை மௌத்தாக்களுக்கு, அதாவது சக்கராத்திரைய நிலையில் ஓதக்கூடிய இருப்பவர்களுக்கு ஓதுவதை அவர்களுடைய அருகாமையில் உட்கார்ந்து அந்த 13வது ஜுஸ்ஸிலே ஆரம்பிக்கக்கூடிய அந்த விதியிலே வரக்கூடிய முதல் சூரா சூரத்துர் ரஅத். இதை ஓதுவது சுன்னத் என்ற கருத்தும் சஹாபாக்களுக்கு மத்தியில், தாபியின்களுக்கு மத்தியில் பேசப்பட்டிருக்கிறது. அதுபோன்றுதான் அல்லாஹ்வுக்கு அபி ரஹ்மத்துல்லா சொல்லி காட்டுகிறார்கள், அன்சாரி மக்கள், மதீனத்தை சார்ந்த அன்சாரி மக்கள் யார் மௌத்துடைய சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சூரா பக்கராவை ஓதி காட்டக்கூடியவர்களாக, ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வுக்கு அபி ரஹ்மத்துல்லா அவர்கள் சொன்னதாக ஹதீஸிலே கிதாபுகளிலே பார்க்கிறோம். எனவே அருமைக்குரிய சாரிமான் பகுதியிலே யார் சக்கராத்திரைய நிலையில் இருக்கிறார்களோ இவர்களுக்கு இது போன்ற சூரா தடை போடலாம். அதனால் அவர்களுடைய சக்கராத்திரைய வருத்தம், அந்த சக்கராத்தில் அவர்கள் முன்னோக்கக்கூடிய கஷ்டங்கள் இந்த சூராக்களுடைய வழக்கத்தினால் அல்லாஹ் அவர்களை கீழப்படுத்தி கொடுக்கலாம். அதுபோன்று சக்கராத்திரைய நிலையில் இருப்பவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை அவர் சொல்கின்ற பொழுது அவர் சொல்லிவிட்டார், மிகப்பெரிய விடயம், அல்லாஹ் மிகப்பெரிய அருள் செய்த ஒரு மனிதராக ஆகுகிறார். அல்லது அவர் சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது அவருக்கு அருகாமையில் இருந்து அவருக்கு விசுவாசமானவர்கள், நம்பிக்கையானவர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுப்பதும் ஒரு சுண்ணத்தான காரியம் என்பதாக உலமா குறிப்பிட்டார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். இங்கே நாம் ஒரு தவறை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது யாரில், பொதுவாக நம்முடைய வீடுகளிலே யாரே இது போன்ற சக்கராத்துடைய நிலவை அடைகின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் நம்மை நாம் மறந்து என்ன செய்ய வேண்டும், நம்மால் என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து அவசரமாக சண்டையில் இருக்கக்கூடிய அகரத்தவர்களுக்கு தூது அனுப்புகிறோம், அங்கிருக்கக்கூடிய தேசி மாமை அங்கே அவசரமாக அவரை தலை கொடுக்கிறோம், வீட்டிலே ஏற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது, அவசரமாக நீங்கள் வாருங்கள், அங்கே ஓட வேண்டும். மேலும் அருமைக்குரிய சகோதரர்களே, சகோதரர்களே, நம்முடைய இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு காரியத்தையும் பள்ளியில் இருக்கக்கூடிய அவரது அவர்கள் வீட்டிற்கு வந்துதான் செய்து வைக்க வேண்டும் என்பது அல்ல. வீட்டில் யாருக்கு இந்த நிலவை செய்ய முடியுமோ, சொல்லிக் கொடுக்க முடியுமோ, அவர்கள் வந்து சக்கராத்திரை நிலையில் இருப்பவருக்கு இந்த கலிமாவை தாங்களாகவே சொல்லிக் கொடுக்கலாம். அதுபோன்று வேலை சொல்லப்பட்ட சூரா யாசீன், சூரத்துல் ரஅத், சூரத்துல் பக்கராவை தானாவதை அங்கே அமர்ந்து ஓதலாம். இதற்கு பள்ளி அகரத் வந்துதான் ஓத வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய செயல்பாடு என்பது பள்ளி அவர்கள்தான் வந்து ஓட வேண்டும், அப்போதுதான் அது நல்லதாக இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் ஆக்கிக் கொண்டோம். இது நாம் செய்யக்கூடிய ஒரு தவறாக இருக்கலாம் என்று நான் உணர்ந்துகிறேன். இருப்பவர்களுக்கு இது போன்ற காரியங்களை நாம் வீட்டில் உள்ளவர்களே செய்யலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்திலே ஒஃபாத் ஆகிவிடுகிறார். அல்லாஹ்வுடைய ரூஹை கைப்பற்றி விட்டார். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் அழகிய அமைப்பில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல் ரீதியாக செயல் ரீதியாகவும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள், செயல் ரீதியாக காட்டித் தந்திருக்கிறார்கள். நபியவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்பதை இங்கே நாம் சொல்லிக் கொள்கிறோம். அவர்களுடைய மரண செய்தியை கேள்விப்பட்ட நபிகள் அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள், பார்க்கிறார்கள் அபு சலமா அவர்களுடைய கண்களில் மேல் நோக்கி இருக்கிறது. இப்பொழுது தன்னுடைய கரங்களினால் அவர்களுடைய கண்களை மூடி இருக்கிறார்கள். உடலில் இருந்து வெளியாக்கப்படுகின்ற பொழுது அந்த ரூபம் எப்பக்கம் செல்கிறதோ அந்த பக்கம் கண்ணும் செல்கிறது. அதாவது ரூபம் போகக்கூடிய திசையை கண்கள் அவ்வாறு பார்க்கிறது. அதனால் மனிதன் மரணமடையக்கூடிய நபர்களுடைய மேல் நோக்கி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே யார் ஒஃபாத் ஆகிறார்களோ அவர்களுடைய கண்கள் மூடப்பட வேண்டும் என்பதை முதற்கு அமைப்பு தெரிவித்திருக்கின்ற பொழுது ஒரு மனிதனின் ஒஃபாத் ஆனதற்கு பிறகு அவருடைய கண் திறந்திருக்கும் பட்சத்திலே அவருடைய முகத்தினுடைய அந்த அமைப்பு சற்று வித்தியாசமாக அசிங்கமாக இருக்கலாம். எனவே மூச்சுக்கு பிறகு அவருடைய கண் திறந்திருக்கும் என்று சொன்னால் அவருடைய கோலத்தாவது அவருடைய உருவத்திலே சிறு வித்தியாசமான அமைப்பு ஏற்படும் என்பதனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களை மூடிவிட்டார்கள். இந்நேரத்திலே ஹதீஸிலே கண்களை மூடுவது மாத்திரம்தான் என்றிருக்கிறது. ஹதீஸிலே வாயை மூடுவது, வாயை நாடியுடன் சேர்த்து அதை கட்டி வைப்பது என்பதை பற்றி வரவில்லை. ஆனால் சிக்குடைய உலமாக்கள் தன்னுடைய சிக்குடைய கிதாபுகளிலே அதையும் சேர்த்து விட்டிருக்கிறார்கள். காரணம், கண் திறந்திருந்தால் எப்படி ஒரு மனிதனுடைய காட்சி அவனுடைய அந்த நிலை சற்று வித்தியாசமாக இருக்குமோ அதுபோன்றுதான் வாய் திறந்திருந்தாலும் அவனுடைய காட்சி அந்த முகத்தினுடைய தோற்றம் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். எனவே அவருடைய வாயை மூடுவதற்காக தான் பொதுவாக நம்மளே நாடி கட்டுதல் என்று சொல்வார்கள். பொதுவாக மையத்திற்கு நாடி கட்டுதல் என்று சொல்வார்கள். அந்த நாடி கட்டுதல் என்பதனுடைய அர்த்தம் அவருடைய வாயை சொத்த வைத்து வாயை மூடி அவருடைய வாய் திறந்து விடாமல் தலையுடன் சேர்த்து ஒரு துணியை கொண்டு கட்டுவார்கள். இது பொதுவாக மையத்துடைய அந்த தோற்றம் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி வைக்காமல் இருப்பது சிந்திக்கக்கூடியது. அதாவது நிலைமைக்கு எப்படி என்று சொல்லலாம். ஆனால் அமைப்பை பொறுத்தவரை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களை மூடிவிட்டார்கள் என்பது மாத்திரம்தான் வருகிறது. ஒரு மையத்தை முதன் முதலில் நாம் சந்திக்கின்ற பொழுது அந்த மையத்தை பார்க்க செல்லலாம். அந்த நபரை பார்க்க செல்லலாம். ஆனால் அந்த பார்க்க செல்லுதல் என்பதை நோக்கம் நபியவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய கண்களை நபியவர்கள் மூடிவிட்டதற்கு பிறகு அங்கே அந்த மையத்திற்காக அல்லாஹ் அபு சலமாவுடைய காவல்களை நீ மன்னிப்பாயாக. இது ஒரு சுன்னத்தான காரியம். மையத்துக்களை நாம் பார்க்க செல்கிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மையத்திற்காக வேண்டி துஆ செய்வது ஒரு சுன்னத் என்பதை அபூ சலமாவுடைய மையத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல் ரீதியாக எடுத்து காட்டுகிறார்கள். துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம குஃபிலி அபி சலமா, யா அல்லாஹ் அபூ சலமாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீ, நேர்வழி பெற்றவர்களுடைய அந்தத்திலே இவரையும் நீ கொண்டு போய் சேர்ப்பாயாக, இவருடைய தரஜாவையும் அந்தத்தையும் நீ உயர்த்தி வைப்பாயாக அவர்களை பார்த்து எனவே நான் அறிவிக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகளே, நாமும் இங்கே விளங்க வேண்டிய விடயம், ஒரு மையத்தை பார்க்கின்ற பொழுது இவ்வாறு மையத்திற்கு துஆ செய்யலாம், அது ஒரு சுன்னத்தான காரியம். இப்ப இங்க ஒரு கேள்வி கேட்கலாம், மையத்தை எந்த மையத்தை பார்க்கலாம்? ஆண்கள் எந்த மையத்தை? ஆண்களை பொறுத்தவரை எல்லா ஆண்களையும் பார்க்கலாம். ஆண்களை பொறுத்தவரை எல்லா ஆத்ம எழுத்துக்களையும் பார்க்கலாம். பெண்களை பொறுத்தவரை எல்லா பெண் எழுத்துக்களையும் பார்க்கலாம். ஆனால் ஆண்கள் எந்த பெண் எழுத்துக்களை பார்க்கலாம், பெண்கள் எந்த ஆத்ம எழுத்துக்களை பார்க்கலாம் பார்க்கலாம் என்ற கேள்விக்கு நேர்ந்து கொண்டது அதற்குரிய ஜவாபு பொதுவாகவே, அதற்குரிய பதில் பொதுவாகவே, ஒரு மனிதன் தயாரோடு இருக்கின்ற பொருள், ஒரு மனிதன் தயாரோடு இருக்கின்ற பொழுது எந்த பெண்களை பார்க்க முடியும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறதோ, ஒரு ஆண் தன்னுடைய தயாரோடு இருக்கின்ற பொழுது எந்த பெண்களை பார்க்கலாம் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அந்த பெண்களை மையத்தாக இருக்கின்ற பொழுதும் பார்க்கலாம். எனவே அதனுடைய முடிவு தன்னுடைய தாயை பார்க்கலாம், தன்னுடைய தாயின் தாயை பார்க்கலாம், அதாவது உமாவின் உமம்மா உமம்மா என்று சொல்கிறோம், அதே போன்று வாப்பம்மாவை பார்க்கலாம், அது போன்று தன்னுடைய தாயின் சகோதரிகளை பார்க்கலாம், தன்னுடைய தாயின் சகோதரிகளை பார்க்கலாம், தன்னுடைய தந்தையின் சகோதரிகளை பார்க்கலாம், தன்னுடைய சகோதரிகளை பார்க்கலாம், தன்னுடைய சகோதரிகளின் குழந்தைகளின் பெண்கள் இருந்தால் அவர்களை பார்க்கலாம். எனவே இது போன்ற இஸ்லாம் ஹயாத்தோடு இருக்கின்ற எந்த பெண்களை பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறதோ அந்த பெண்களுடைய மயில் ஜனாதாரையும் அந்த ஆண்களுக்கும் பார்க்கலாம். இது போன்றுதான் பெண்கள் பெண்களுக்கு எந்த ஆண்களை பார்க்கலாம் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறதோ அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த ஆண்கள் ஒவ்வாத்தாக இருக்கக்கூடிய மையத்தாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஆண்களை பார்க்கலாமே ஒழிய நம்முடைய செயல்முறையின் நடைமுறை இருப்பதை போன்று மையில் ஜனாதாரை பற்றி தெரிவிக்கிறது அடுத்த வேண்டும் என்று சொல்கிறால் சூரத்து சொந்தக்காரன் தெரிந்து கொண்டே வருகிறார். எல்லா பெண்களும் தனக்கு மகரம் இல்லாத ஆண்களையும் அங்கே பார்க்கிறார்கள். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய காரியம் அல்ல. எனவே அருமைக்குரிய தாய்மார்கள் சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாம் சற்று சிந்தனை பெற வேண்டும். இந்த நேரமும் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிகளை நோக்குடைய நேரம் தயாரிலும் சரி அல்லது நோக்கிற்கு பிறகு சரி இஸ்லாம் சொல்லக்கூடியதுதான் வழிகாட்டி என்பதை நாம் கருத்தில் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே பெண்கள் ஆண்கள் இவ்வாறு மாற்றமான ஜனாதாரத்தை பார்ப்பது அங்கே இஸ்லாத்திலே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மகரமியர் என்ற ஆண்களை பெண்கள் வபாத்துக்கு பிறகு பார்க்கலாம், அதே போன்று தன்னுடைய மகரமியர் என்ற பெண்களை ஆண்கள் அந்த பெண்கள் வபாத்தானதற்கு பிறகு பார்க்கலாம். இவ்வாறு பார்க்கப்படுகின்ற பொழுது ஜனாதாக்களை முத்தமிடுவதும் ஒரு சுண்ணத்தான காரியம். ஜனாதாக்களை முத்தமிடுதல் என்பது ஆரம்பத்திலே சொன்னதை போன்றே எந்த ஆண்களாக இருந்தாலும் அந்த ஆண்கள் பொதுவாகவே மெய் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் முத்தமிடுவது ஒரு நல்ல காரியம் என்பதை ஹதீஸிலே கருத்துக்களை பார்க்கிறோம். அதுமக்கள் சுமீக்கிறார்கள் என்பவர்களுக்கு நிகழ் செல்லமாவுடைய ஒப்பந்தம் அவர்கள் ஒப்பாத்தான செய்தி கேள்விப்படுகிறது அறிவிக்கப்படுகிறது. உடனே வருகிறார்கள் அன்பாவுடைய வீட்டிலே நபியவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய முகம் கூடப்பட்டிருந்தது. முகத்தை திறந்து நபியவர்களுடைய வெற்றியிலே அவருக்கு சீக்கிரவர்கள் முத்தமிட்டார்கள் என்ற செய்தியை ஐசாவர்கள் அறிவிக்கிறார்கள். கதிப்பிரை கிட்டார்களை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு ஒரு மனிதன் ஒப்பாத்தானதற்கு பிறகு அவருக்கு செய்யக்கூடிய கடமை இருந்ததுதான் அந்த மையத்தை முழுமையாக நாம் போக்கி விடுவது. ஒரு துணியை கொண்டு முழுமையாக போக்கி விடுவது, முகம் உட்பட போர்த்து வைப்பது ஒரு சுண்ணத் என்பதை கதிப்பிரை விடயத்திலே பார்க்கிறோம். ஆரம்பத்திலே சொன்னதை போன்று ஐசா சொல்கிறார் வீட்டுக்குள்ளே ரசூலுல்லாஹ் செய்தி கேள்விப்பட்டதும் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துணியினால் முழுமையாக போர்க்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய நபியுடைய முகத்தை வார்த்தைதான் அவரை கசாப்பு வாக்குதல் என்று சொல்வோம். அல்லது அந்த மன்னன் அந்த ஜனாதாவுடைய மையத்தினுடைய அடி கழுவுதல் என்ற வார்த்தையிடமே பரிச்சயமான பழக்கமான ஒரு வார்த்தை கசாப்பு மாக்குதல் அல்லது அடிக்கழுவுதல் என்ற வார்த்தையை நாம் நம்முடைய ஜனாதயத்துடைய வீடுகளிலே அடிக்கடி எல்லோரும் பேசுவதை பார்ப்போம். மேலாண் அறிவிக்கூடிய தாய்மார்களை சொல்லுதலே ஒரு மனிதன் ஒப்பாத்தாக இருந்தார், ஒரு மனிதன் ஒப்பாத்தாக இருந்தால் அந்த மையத்திற்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகளில் முதல் கடமை அந்த மையத்தை குறிப்பாக்குவது, அந்த மையத்தை குறிப்பாக்குவது. அதற்கு பிறகு அந்த மையத்திற்கு தகவல் செய்வது, அதற்கு பிறகு அந்த மையத்தை துணவைப்பது, அந்த மையத்தை கபிலே கொண்டு போய் அடக்கம் செய்வது. இவ்வாறு இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய பாடத்திலே ஒரு மனிதன் தானோ அல்லது பெண்ணோ ஒப்பாத்தாக இருந்தால் அவர்களுடைய ரூபம் பிரிந்து விட்டது என்பது உறுதியாக்கப்பட்டிருந்தார். ஒரு மனிதனுடைய ரூபம் பிரிந்து விட்டது என்பது உறுதியாக்கப்பட்டால் அங்கே அவரை தாமதிக்க செய்வது, அந்த ஜனாதாவை அடக்குகின்ற விடயத்திலே அவரை தாமதிக்க வைத்து வைப்பது என்பது இஸ்லாம் காட்டித்தந்த செயல்பாடு அல்ல. சொல்கிறார்கள் ஒரு சகாபி ஒபாத்துடைய நேரத்திலே அவர் விழுந்துகின்ற பொழுது சுனர்கள் நினைக்கிறேன் இந்த நபர் ஒபாத்துடைய நேரத்திலே இருப்பதை போன்று விளங்குகிறது. எனவே அவர் ஒபாத்தாக இருந்தால் அவரை அவருடைய ஒபாத்தை பற்றி எனக்கு செய்தி தாருங்கள், அவரை அவசரமாக கபல் செய்து நீங்கள் அடக்கி விடுங்கள். காரணம் ஒரு முஸ்லிமுடைய ஜனாதாவை பொறுத்தவரை அவருடைய வீட்டிலே அடைய வைத்துக் கொண்டிருப்பது அவரை அடக்குகின்ற விஷயத்திலே தாமதம் செய்வது என்பது நல்லது அல்ல. நல்லவராக இருக்கின்ற பொழுது அந்த மனிதர் சொல்கிறார் என்னை அவசரமாக கபரிலே எனக்குரிய நிகழ்ச்சிகளின் பக்கம் அவசரமாக கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொல்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமான மனிதன் அவர் நல்ல நிலையில் ஒப்பாத்தாகின்ற பொழுது அவருக்குரிய கபிலே இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி சொல்லியிருக்கிறார். எனவே ஒரு மனிதன் ஒப்பாத்தானதும் அவரை அவசரமாக கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் சொல்கிறதை ஒழிய நம்முடைய இப்படி இருக்கக்கூடிய செயல்பாட்டை தோன்றி நாம் ஒரு கை ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறோம். சாதாரணமாக ஒரு மனிதர் காலையிலே சுமபுடைய நேரத்திலே ஒப்பாத்தாகிவிட்டார் என்று சொன்னால் நாம முடிவு செய்திருக்கிறோம். காலையில் ஒப்பாத்தாகக்கூடியவர்கள் மாலையில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும், மாலையில் ஒப்பாத்தாகக்கூடியவர்கள் அடுத்த நாள் காலையில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நேரக்குறிப்பை நாமாவே ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு தவறான காரியம். இஸ்லாம் நமக்கு அப்படி சொல்லி தரவில்லை. எனவே அவருடைய தாய்மார்களை சகோதரிலே இஸ்லாம் சொல்லக்கூடியது ஒரு மனிதர் ஒப்பாத்தாகிவிட்டார் அவசரம் அவரை அடக்குகின்ற விடயத்திலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பதை தான் சொல்கிறது. எனவே ஒரு மனிதர் ஒப்பாத்தாகிவிட்டால் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய சரத்துக்களை நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது சொல்கிறார். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு மனிதனுடைய ரூபம் சென்றுவிட்டது என்று உறுதியாக்கப்பட்டு விட்டால் முதலிலே அவருடைய உடல் உறுப்புகள் கையிட்டால் அவருடைய கையில் இருக்கக்கூடிய இறகுகள் இவைகள் சாய்ந்து விடாமல் இருப்பதற்காக அவைகளை பற்றி நடிகப்படுத்தி விடுவது, சற்று நடிகப்படுத்தி விடுவது என்ற ஒரு கருத்தினை கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு மனிதர் ஒப்பாத்தாகிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய முழங்கையை நீங்கள் அவருக்கு ஒப்பிப்பொழுது அந்த முழங்கையை சற்று தோன்ற அதாவது அதாவது மடித்து விடுவது, கையை மடித்து மேலே கொண்டு போய் கருத்து வரை கொண்டு போய் மீண்டும் அந்த கையை மேலாக்கி வைப்பது. இவ்வாறு இரண்டு கைகளையும் செய்ய வேண்டும். அதே போன்று கைவிடுக்கக்கூடிய விரல்களையும் அவ்வாறு மடக்கி நேராக வைத்து விடுவது, அது போன்று காலையும் மடக்கி நேராக வைத்து விட வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களை இமாம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். காரணம் ஒரு மனிதன் ஒப்பாத்தானதும் அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய சூட்டு தன்மை சென்று அவருடைய உடம்பிலே குளிர் தன்மை ஏற்பட்டு விடுகிறது. ஒரு மனிதனுடைய உடம்பிலே இரத்த ஓட்டம் இருக்கின்ற வரை அவர்கள் உடம்பு சூடாக இருக்கும். அந்த இரத்த ஓட்டம் இருந்ததற்கு பிறகு அந்த உடம்பு குளிராக ஆரம்பிக்கும். எனவே ஒரு மனிதனுடைய உடம்பு குளிராடைந்ததற்கு பிறகு அவருடைய கைகளை அவ்வாறு தண்ணீர் என்ற நீர் விடுதல் என்பது கஷ்டம். ஒரு மனிதனுடைய உடலினுடைய சூடு ஆகியதற்கு பிறகு அவருடைய கைகளை அவ்வாறு வடக்கூடும் என்பது கஷ்டமாக ஒரு காரியம். எனவே மூச்சு ஏற்பட்டு விட்டது என்று உறுதியாக்கப்பட்டதுடன் இவ்வாறு இலவுபடுத்தி வைக்கப்பட்டால் அது அந்த மையத்திற்கு நல்லது என்ற ஒரு கருத்துதனை மீண்டும் நாம் நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய அந்த ஜனாதாவை அடக்கக்கூடிய நேரம் வருகின்ற வரை அந்த ஜனாதாவை வைத்து மீண்டும் ஒரு முறை கபல் செய்கின்ற பொழுது அந்த ஜனாதாவை குழுப்பாக்கி திருப்பி கபல் செய்கிறோம். இவ்வாறு இரண்டு முறை குளிப்பாற்றுதல் என்பது நம்முடைய மார்க்கத்திலே அல்ல, ஆனால் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறுக்காக அங்கே ஒரு நீதிமுறையும் நடைபெறுகிறது என்பதை நாம் உணரக்கடமை பெற்றிருக்கிறோம். எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயம் என்பது ஒரு மனிதன் முகாத்தாம் விட்டால் அவரை குளிப்பாற்றுதல் என்பது ஒரு முறைதானே ஒழிய அங்கே இரண்டு முறை குளிப்பாற்றுதல் என்பது கிடையாது. அப்படியாயில் இந்த அடிக்கழுவுதல் என்று சொல்கிறோமே அதனுடைய அர்த்தம் என்பது பொதுவாகவே அடிக்கழுவுதல் என்று சொன்னால் ஒரு மனிதன் முகாத்தாகின்ற பொழுது அவருடைய தகவல்களை சற்று கஷ்டமாக இருந்திருக்கலாம். அந்த கஷ்டமான அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த மனிதனுக்கு சில நேரங்களிலே சிறுநீர் தானாகவே அல்லது மதம் தானாகவே வெளியாக இருக்கலாம். ஒரு மனிதன் கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது உடனே ஒரு பாடம் ஏற்படுகின்ற பொழுது அவனை அறியாமலேயே இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சேர்ந்திருப்போம். நம்மை அறியாமலேயே சிறுநீர் மதம் செல்வது வெளியாகும் என்பதை நாம் இழந்திருப்போம். எனவே மையில் தகராற்றிய நேரத்தில் இருந்து அவருடைய கஷ்டத்தின் காரணமாக சில நேரத்திலே இவ்வாறு இந்த அசூசிகள் மகிழ்ச்சிகள் வெளியாகலாம். எனவே வெளியான மகிழ்ச்சிகளை அங்கே சுத்தப்படுத்துதல் என்ற அர்த்தத்தில் தான் இந்த அடிக்கழுத்துதல் என்ற வார்த்தை புழக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது காலத்திற்கு காலம் மாறி மாறி காலடியே அதற்கு பிறகு அந்த அடிக்கழுவுதல் என்பதும் அந்த ஜனாதாவை குறிப்பாற்றுதல் என்ற நிலைக்கு இங்கே தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே நான் அருமைக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே, இங்கே நாம் விளங்க கடமை பெற்றிருக்கிறோம். ஜனாதாவை குறிப்பாற்றுதல் என்பது ஒரு முறைதானே ஒழிய இரண்டு முறை அல்ல. எந்த அளவுக்கு இஸ்லாம் அவர் கடவா காட்டித் தந்திருக்கிறது சொன்னால், ஒரு பெண்ணர் ஒப்பாக்காகி விடுகிறார், இப்பொழுது அந்த ஜனாதாவை நீங்கள் குறிப்பாற்றுகிறீர்கள். ஒரு மனிதர் ஒப்பாத்தாகிறார், அந்த ஜனாதாவை நீங்கள் குறிப்பாற்றுகிறீர்கள். குறிப்பாட்டியதற்கு பிறகு முழுமையாக அந்த ஜனாதாவை குறிப்பாட்டி முடிந்தாமிட்டது. இப்பொழுது நீங்கள் குறிப்பாட்டியதற்கு பிறகு அந்த ஜனாதாவுடைய முன்பின் துவாரத்தில் இருந்து ஏதேனும் ஒரு நதி வெளியாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தால், குறிப்பாட்டியெல்லாம் முடித்ததற்கு பிறகு அந்த ஜனாதாவுடைய முன்பின் துவாரங்களில் இருந்து ஏதேனும் ஒரு நதி வெளியாக இருக்கிறது என்பதை பார்த்தால் மீண்டும் குறிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நதி வெளியான இடத்தை மாத்திரம் சுத்தம் செய்தால் போதும் என்பதுதான் நம்முடைய இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய நடைமுறை. எனவே நான் அறிவிக்கூடிய தாய்மார்களே, சகோதரர்களே, ஆரம்பத்திலே சொன்னதை போன்று ஒரு மனிதர் பார்த்தால் விட்டார் என்று உறுதியாக்கப்பட்டு விட்டால் அவருடைய கடமைகள் முதல் கடமை அவரை குழுப்பாற்று என்பது ஒரு கடமை. இவ்வாறு குறிப்பாட்டுகின்ற பொழுது இதிலும் பல நபர்கள் பலவிதமான செயல்பாடுகளை கையாளுகிறார்கள். ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் அயாத்தோடு இருக்கின்ற பொழுது நமக்கு கடமையான குறிப்பு ஒன்று ஏற்படுகிறது. ஜனாபத்துடைய குறிப்பு அல்லது கணவன் மனைவி இருவர் ஒன்று சேர்வதனால் ஏற்படக்கூடிய அந்த தொடர்பான குறிப்பு, அல்லது ஒரு பெண்ணுக்கு மாதனுடைய ஏற்படுகின்ற பொழுது குளிக்க வேண்டிய குறிப்பு, அல்லது பிள்ளை சேர்க்கின் காரணமாக நிபாசுடைய இரத்தம் என்பதற்கு பிறகு குளிக்க வேண்டிய குறிப்பு, இது போன்ற சில தொடர்பான குறிப்புகளை நாம் அயாத்தோடு இருக்கின்ற பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இந்த குறிப்பினுடைய முழுமைக்கான பரவு என்பது உச்சத்தலையிலிருந்து உள்ளம் பால் வரை முழுமையாக தண்ணீரை படச் செய்வது என்பதுதான் இந்த பரவான குறிப்பினுடைய முழுமையான நோக்கம். எனவே வேளாண் தாய்மார்களின் சகோதரிகளே, எவ்வாறு ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய பரவான குளிப்பிலே முழுமையாக தன்னுடைய உடம்பை கழுவிக்கொள்ள வேண்டுமோ அதுபோன்றுதான் ஒரு மனிதன் வபாத்தானதற்கு பிறகு அவனுடைய உடம்பை முழுமையாக குளிப்பாட்ட செய்கிறார். நாம் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது நாமே குளிக்கப் பெறுகிறோம். ஒரு மனிதன் வபாத்தானதற்கு பிறகு அவரை நாம் குளிப்பாட்டுகிறோம். இப்பொழுது நாம் பாருங்கள், நாம் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது பரவான குளிப்பை குளிக்கச் செல்வதோ அல்லது சுண்ணத்தான குளிப்பை நாம் குளிக்க நம்முடைய உள் உறுப்புகளை வெளியே விளங்காத உள் அவயவங்களை, அதாவது நம்முடைய பெண்குறி அல்லது ஆண்குறி, இன்னும் திட்டத்து, இது போன்ற இவைகள் வெளியே தெரியாத பகுதிகளாக இருக்கிறதோ இவைகளை நல்ல முறையில் சுத்தம் செய்கிறோம். அது ஒரு சுண்ணத்தான காரியமும் கூட. ஒரு மனிதன் பரவான குளிப்பை குளிப்பதற்கு முன்னர் தன்னுடைய உள் அவயவங்களை, தன்னுடைய அவர்களை நல்ல முறையில் கட்டியை சுத்தம் செய்து கொள்வது ஒரு முக்கியமான சூழல். இதுபோன்றுதான் ஒரு மனிதன் ஒப்பாத்தாளருக்கு சிறந்தது நாம் அவனை குளிப்பாட்ட செல்கிறோமே, இது நாம் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது இயற்கை நம் முன்பின் துவாரங்களை நல்ல முறையில் குளிப்பதற்கு முன்னர் சுத்தம் செய்வது ஒரு முக்கியமானதோ, அது போன்று ஒரு ஜனாதா மனிதனை குளிப்பாட்டுவதற்கு முன்னரும் அவருடைய முன்பின் துவாரங்களை நல்ல முறையில் சுத்தம் செய்வது ஒரு சுண்ணத்தான காரியம். இவைகளை நாம் தெளிவுபடுத்தக் கூடாது, இவைகளை நாம் தெளிவுபடுத்தக் கூடாது. எனவே குடும்பத்திலே நபியுடைய ஹதீஸை பார்க்கிறோம், எந்த மனிதர் தன்னுடைய குடும்பத்தில் நெருக்கம் உள்ளவராக இருக்கிறாரோ அவர் அந்த மனிதரை குளிப்பாட்டுவதற்கு தயாராகட்டும் என்பது நபியுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஒரு மனிதர் ஜனாதா சம்பந்தப்பட்ட விடயத்தை தெரிந்தவராக இருந்து அவர் குடும்ப நெருக்கத்தை பெற்றவராக இருப்பார் என்று சொன்னால் அவர்தான் அந்த ஜனாதாவை குளிப்பாக்குவதற்கு அவர் வரட்டும் என்பதை நபியுடைய அறிவிப்பை பார்க்கிறோம். இந்த விடயத்தை அநேகமான நபர்கள் நாம் நபி அவர்கள் சொன்ன இந்த காரியத்தை மறந்ததனால் தான் நம்முடைய ஜனாதாக்களை குளிப்பாக்குவதற்கு நாம் ஆள் சேர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. இன்னும் இடங்களை பார்க்கிறோம், ஜனாதாவை குளிப்பாக்கியவர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு கஷ்டப்படக்கூடிய சிறைய குடும்பங்களையும் பார்க்கிறோம். காரணம், நம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஜனாதாவை குளிப்பாக்குவதற்கு தயாராகவில்லை என்பதனால் இது போன்ற அசௌகரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கருதுகிறோம். எனவே நான் அறிவிப்பை தாய்மார்களை தகுந்தே, நம்முடைய வீட்டிலே தன்னுடைய தகப்பன் ஒப்பாத்தால் விட்டார், வீட்டிலே ஆண் குழந்தைகள் இருப்பார்கள், அவர்களுக்கு ஜனாதாவை குளிப்பாக்குவதற்கு முன்வர வேண்டும், அல்லது சகோதரர்கள் இருப்பார்கள், அல்லது சகோதரர்கள் மகன்மார்கள் இருப்பார்கள். இப்படி குடும்பத்தில் மையத்துக்கு நெருக்கமானவர்கள் அந்த மையத்தை குளிப்பாட்ட முன்வர வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாமத்தை காட்சி தந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு நல்லொரு செயல்பாடுதான் எப்பவுடைய வளமாக்கலும் நாம் சகையிறக்கும் அவர்களிடம் சொல்லி தந்திருக்கக்கூடிய விடயம் தான். ஒரு கணவன் பிரபாத்தாகும் பொழுது அந்த கணவனுடைய ஜனாதாவை மனைவி குறிப்பாட்டலாம் என்பதையும் நாம் காட்சி தந்திருக்கிறது. அதுபோன்றே மனைவி பிரபாத்தாகிவிட்டால் அந்த மனைவியுடைய ஜனாதாவை கணவன் குறிப்பாட்டலாம் என்பதையும் நம்மையும் நாம் காட்சி தந்திருக்கிறது. நதியுடன் முகமது செல்லம் ராமலி ஒருத்தனம் சொன்னார்கள், ஆயிஷாவை பார்த்து, ஆயிஷாவே எனக்கு முன்னர் நீங்கள் வபாத்தாகிவிட்டால் உன்னை நான் குளிப்பாட்டி தபன் செய்தேன். ஆயிஷாவே நீ வபாத்தாகிவிட்டால் உன்னை குளிப்பாட்டி தபன் செய்து உன்னை நான் அடக்கம் செய்தேன் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் எதை காட்டுகிறது? ஒரு மனைவி வபாத்தானதற்கு பிறகு அந்த பெண்ணின் கணவன் அந்த பெண்ணை குளிப்பாட்டலாம் என்பதை இந்த ஹதீஸ் காட்டுகிறது. அதுபோன்று பப்பாக்கு ராவ் தாலா அவர்கள் சக்கராத்திரைய நேரத்திலே வசீர் செய்கிறார்கள், தன்னை குளிப்பாட்ட வேண்டும் யாரை? தன்னுடைய கணவன் அடிவர்கள் ராவ் தாலா அவர்கள் தான் தன்னுடைய ஜனாதாவை குளிப்பாட்ட வேண்டும் என்று வசீர் செய்கிறார்கள். இது போன்றதான் பேரான அருமைக்குரிய தாய்மார்களை சகோதரர்களே, கணவன் வபாத்தாக விடுகிறார் என்று சொன்னால் பெண்ணும் குளிப்பாட்டலாம், அவங்க பிரசித்திக்கலாம், மனைவியும் குளிப்பாட்டலாம். அவங்க பிரசித்திக்கிறது என்றாலும் தான் அங்கவர்கள் வெற்றியை செய்கிறார்கள். அஸ்மாவின் சுகமை இயக்க தன்னுடைய மனைவிதான் தன்னுடைய ஜனாதாவை குளிப்பாட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதுபோன்று ஐசாவிடத்தாலும் தான அம்மாவர்கள் சொல்கிறார்கள், முன்வரக்கூடிய திங்கரக்கூடிய மறைவான விடயங்களை நாம் தெரிந்திருப்போம் என்று சொன்னார். விரைவான விடயங்களை நாம் தெரிந்திருப்போம் என்று சொன்னால் நபியவர்களை அவர்களுடைய மனைவிமார்களை அன்றி வேறு யாரும் குளிப்பாட்டிருக்க மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தை ஐசார்கள் அம்மாவர்கள் சொல்வதாக நாம் கண்டிப்பிலே கிட்டாபுகளை பார்க்கலாம். எனவே குளிப்பாட்டு இந்த விஷயத்திலே இன்று ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள் குடும்பத்தில் மையத்திற்கு நெருக்கமானவர்கள் குளிப்பாட்டுவதுதான் மிக முக்கியமான காரணமாக நீங்கள் நல்ல ஒரு காரியம் என்பதை நபி சொன்ன, நபி செய்து காட்டிய வழிமுறை என்பதை நான் இங்கே உடன்கடமைப்பட்டிருக்கோம். அப்படி யாருக்கும் குடும்பத்திலே மயிற்சியை குழுந்தாக்குவதற்கு தைரியம் இல்லை என்று சொல்கின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அவன் தரவுன எனவே உங்களிலே யாரும் குடும்பத்திலே நெருக்கம் உள்ளவர்கள் குளிப்பாட்டுவதற்கு தயார் இல்லை என்று சொன்னால், யாரு நம்பிக்கையானவர்கள் யார் நல்லவர்களாக நீங்கள் கருதுகிறீர்களோ அப்பேற்பட்ட அமானிடங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் நல்லவர்களை நீங்கள் மையத்துக்களை குளிப்பாட்டுவதற்கு ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் இங்கிருக்கக்கூடிய நடைமுறை சகோதரே தாய்மார்களே, இதற்கு வேறு பார்க்கும் குடும்பத்திலும் யாரும் சிலரை ஜனாதாக்களை குடும்ப அங்கத்தினர்களை வாப்பாவை குளிப்பாட்டுவதற்கு மகன் தயாரில்லை, அல்லது மகனை குளிப்பாட்டுவதற்கு வாப்பா தயாரில்லை, அப்பாவை குளிப்பாட்டுவதற்கு பேரப்பிள்ளைகள் குடும்பமாக மாற்றிருக்கிறார்கள், அல்லது பேரப்பிள்ளைகளை குளிப்பாட்டுவதற்கு அப்பா குடும்பம் மாற்றியது என்று சொல்கிறார். இது போன்ற நிலவரத்தை தான் நாம் இன்று பார்க்கிறோம். அது தைரியமில்லை என்று சொன்னாலும் அங்கே இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை யாரு வாக்காளர்களாக இருக்கிறார்களோ, வாய்விட்டு பேசக்கூடியவர்களாக, அமானுடங்களுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களாக, தேர்தல் அற்றவர்களாக இருக்கிறார்களோ, அதுபோன்ற சில நபர்கள் தான் மெய்யத்தை குறும்பாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களை தான் நாம் கேடி சென்று நம்முடைய மெய்யத்தை பிறப்படுத்துகிறோம். இது ஏன் கூடாது என்பதை ஹதீஸுடைய கருத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதர் ஒப்பாத்தாக இருக்கிறார். சில நேரங்களிலே அவருடைய உடம்பிலிருந்து சில அசூசிகள் வெளியாகலாம். ஒப்பாத்துக்கு பிறகு இந்த அசூசிகள் வெளியாகுவதை இந்த குறும்பாக்கக்கூடிய மனிதர் பார்த்து அதை ஏழைய மக்களுக்கு சொல்லிவிடக்கூடாது என்ற ஒரு நிலைமை வைத்துதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிடத்தை தேடக்கூடியவர்கள் குறும்பாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமானிடங்களை பாதுகாக்கிறாரோ அவருடைய மையத்திலே உடத்திலே இருந்த குறைபாடுகளை வெளியே சொல்லாது அதை மறைத்து விடுகிறாரோ, அவர் அன்று பிறந்த பாடகரை போன்ற ஒரு அந்தத்தை பெற்ற ஒரு மனிதராக ஆகிவிடுகிறார் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நான் அதற்கு தாய்மார்களே, குடும்ப அகத்தினர்கள் மையத்தை குடும்பாக்க முன்வருதல் என்பது மிக ஏற்றமான காரியம் என்பதை இந்த கவிதையிலிருந்து நாம் பார்க்கிறோம். எனவே இவ்வாறு குடும்பாட்டுகின்ற பொழுது இப்படி சொல்வார்கள் சிலவர்கள், அந்த தண்ணியை கொண்டு குடும்பாட்ட வேண்டும், இந்த ஓவிய தண்ணியை கொண்டு குடும்பாட்ட வேண்டும், இப்படி எல்லாம் நம்முடைய செயல்முறை இருக்கிறது. இல்லை, இது எல்லாம் இஸ்லாம் காட்டி தந்தப்படுகின்ற உருவாக்குகிறார்கள். பொதுவாகவே மையத்தை குடும்பாட்டுவதற்கு சூடாக்கப்பட்ட சுடுநீர் என்பது ஏற்றம். சில நேரங்களிலே சுடுநீர் என்பது அங்கே முக்கியத்துவத்தை பெறுகிறது, அதாவது ஹாட் வாட்டர் என்பது முக்கியத்துவத்தை பெறுகிறது. காரணம், அந்த மையத்துடைய உடம்பிலே ஏதேனும் பயிர் போன்ற பொருட்கள் பட்டிருக்கலாம், அதன் மூலம் அவருடைய உடம்பிலே அழுக்கு நிறைந்திருக்கலாம். இந்த அழுக்கை போக்குவதற்கு அங்கே சுடுநீரை சுடுநீரை பக்குவத்தரை காய்ப்பது மிக நல்லது என்பதை ஹதீஸுடைய கிதாபுகளிலே பார்க்கிறோம். ஆனால் நம்மில் இருக்கக்கூடிய சில நடைமுறை என்பது தண்ணீரை நாம் மீன்படையும் செய்கிறோம். ஜனாதாக்களை குறிப்பாட்டுகின்ற பொழுது தண்ணீரை அதிகாரியாக்குவார்கள். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு கோப்பையிலே தண்ணீரை கொண்டு வந்து அந்த வீட்டுடையவர்களுடைய கைகளில் எல்லாம் கொடுக்கப்பட்டு ஜனாதாக்கள் வீட்டுக்கு வந்திருப்பவருடைய கையிலும் கொடுக்கப்பட்டு அதை ஏதோ இந்த அண்ணியவர்கள் சில நேரங்களிலே தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை கொடுத்து பொழுது எல்லோருடைய கையிலும் கொடுத்து அதை கும்பிட வைத்து செய்வதை போன்ற ஒரு செயல்பாட்டை நம்முடைய ஜனாதாவுடைய சந்தர்ப்பத்திலே நாம் செய்கிறோம். ஆனால் இது இஸ்லாம் காட்டித் தந்த அல்ல என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நான் அறிவித்திருந்திருப்பதில்லை. இந்த ஜனாதாவுடைய குறிப்பாட்டுகின்ற விஷயத்திலே ஆரம்பத்தில் சொன்னதை போன்று உச்சத்தலை முதல் உள்ளத்தால் வரை முழுமையாக தண்ணீர் பட வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லப்படக்கூடிய இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. மேலதிகமாக அவருடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய அக்னிகுண்டலை அசூசிகளை சுத்தப்படுத்துவதை இவ்வாறு சுத்தப்படுத்துகின்ற பொழுது குளிப்பாக்கக்கூடியவர் அந்த முன்பின் துவாரங்களை சுத்தம் செய்கின்ற பொழுது தன்னுடைய கையிலே ஒரு புடவையை ஒரு துணியை கட்டிக் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்கிறது. காரணம், அந்த வயிற்றை உடம்பிலிருந்து நெகிழ்ந்த தெரியாது, இவருடைய கையிலே பெற கூடாது என்பதனால் இஸ்லாமிய கண்ணன் செயல்முறைதான் அந்த மையத்தை துணுப்பாட்டுகின்ற பொழுது முன்பின் துவாரங்களை சுத்தம் செய்கின்ற பொழுது அந்த சுத்தம் செய்யக்கூடியவர் அவருடைய கையிலே ஒரு துணியை கட்டி அந்த மையத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாமிய சொல்லி தருகிறது. அவரே நான் அறிவிக்கூடிய தாய்மார்கள் சகோதரனே, இவ்வாறு துணுப்பாட்டுகின்ற பொழுது ஒற்றைப்படையாக துணுப்பாட்டு ஒரு சுண்ணம் குளிப்பாட்டுங்கள், அதை விட மேலதிகமாக தேவைப்பட்டால் ஐந்து விடத்தில் குளிப்பாட்டுங்கள், அல்லது அதை விட தேவைப்பட்டால் நீங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குளிப்பாட்டுகிறே. சுத்தம் ஏற்பட்டு விட்டது, மூன்று குளிப்பாட்டுதல் மூலம் சுத்தம் ஏற்பட்டு விட்டது என்று முடிவானால் அதற்கு அங்கே கண்ணீர் பாதிக்கப்படக்கூடாது என்பதை இங்கே ஹதீஸுடைய கருத்தில் தான் விளங்குகிறோம். கடைசியாக குளிப்பாட்டுகின்ற பொழுது கவிதிலே காப்பூர் என்ற வார்த்தை வருகிறது. கவிதிலே கட்பூரம் என்று சொல்வார்கள். அது சற்று உப்பை போன்ற ஒரு வெள்ளை என்ற பொருளாக இருக்கும், அது சூடாக்கப்பட்டால் வாசமாக இருக்கும். இந்த காப்பூர் என்ற பொருளையும் கடைசியாக தண்ணீரிலே கலந்து குளிப்பாட்டுமாறு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக கவிதிலே வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். எனவே மேலாக அமைக்கப்பட்ட முதலே காப்பூர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அத்தரை ஊற்றி அந்த அத்தர் ஊற்றப்பட்ட தண்ணீரின் மூலமும் அதை முடித்து போட்டு பின்னே நீங்கள் விட்டுவிடுங்கள் என்ற கருத்தையும் நாம் அதிலே பார்க்கிறோம். ஆண்களை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஆண்களுடைய தாடிகளை வலிக்க கூடாது, வயிற்றானதுக்கு பிறகு அவர்களுடைய தாடிகளை வலிக்க கூடாது என்பதை இங்கே நாம் கருத்தில் இருந்தவரை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது போக ஒரு மனிதன் ஒப்பாக்காக இருந்தார், அவர் நகம் அவ்வாறு இருந்தால் வெட்டப்படாமல் அவர் ஒப்பாக்காக இருந்தார், இப்போ நகத்தை வெட்டலாமா கூடாதா, அதில் உள்ள கருத்து இரண்டு கருத்துகளும் சொல்லப்படுகிறது. நகத்தை வெட்டலாம் என்ற கருத்து இருக்கிறது, வெட்டால் விடுவது நல்லது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. எனவே ஒப்பாட்டாளருக்கு பிறகு அவரை நோமிக்காமல் வெட்டால் விட்டுவிடலாம், ஆனால் அந்த நகத்துக்கு கீழே ஏதேனும் அழுக்குகள் ஊற்றைகள் ஊற்றி அவைகளை சுத்தம் செய்வது நல்லது என்பதை ஜனாதாவுடைய ஜனாதாவின் குளிப்பாட்டுதல் என்ற பாடத்திலே நாம் சிதாவுடனே பார்த்தோம். எனவே நான் அருமைக்குரிய தாய்மார்கள் சகோதரே, இவ்வாறு ஜனாதாவை குளிப்பாட்டியதற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் கைகளை கட்டி, அதாவது தண்ணீர் கட்டுவதை போன்று கைகளை கட்ட வேண்டுமா கூடாதா என்றோ கேள்வி இங்கே நிலவுகிறது. சிலர்கள் கட்டுகிறார்கள், சிலர்கள் கட்டாது, கையை விழாத்துடன் சேர்த்து வைத்து வருகிறார்கள். இதுவரிடத்திலே அதிகிலே எந்த ஒரு கருத்தும் கிடையாது, கைகளை கட்ட வேண்டும் என்ற எந்த விதமான கருத்து கவிழ்ச்சியிலே சொல்லப்படவில்லை. ஆனால் நபர்களை கட்டுகிறார்கள், எதற்காக கட்டுகிறார்கள் என்ற காரணம் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் சிவமுடைய கிதாப்களை பார்க்கின்ற பொழுது இமாமுல் அஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கருத்தையும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ஒப்பாட்டாக இருந்தால் அவருடைய கைகளை இலவப்படுத்துவதற்காக நான் ஆரம்பத்திலே சொல்வதை கொண்டு தன் கீழ் மொபாசில் என்ற அரபி வார்த்தை வந்திருக்கிறது, அவருடைய கையை உரம் கை அவருடைய கையை நீட்டி வைக்கிறது என்ற கருத்தை தான் அவர்கள் என்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். எந்த ஒரு கிதாபிலும் கூட ஜனாதாக்களுடைய கைகளை தண்ணீர் கட்டுவதை போன்று கட்டி வைக்க வேண்டும் என்று வரவில்லை. இதற்கு மாற்றமாக அஹ்னாப்கள், அதாவது கணக்கி மகனுடைய பெற்றோருடைய கிதாபுகளில் ஒன்றாகிய நூறு தீவா என்ற கிதாபிலே அவ்வாறு கைகளை கட்டக்கூடாது என்ற நேரடியாக சொல்லப்பட்ட வார்த்தைகளும் இருக்கிறது. அதுபோன்றுதான் பிற்காலத்தில் எழுதப்பட்ட ஒரு கிதாபு தான் நான்கு மதுகளுடைய சட்ட திட்டங்களை உள்ளடக்கி எழுதப்பட்ட கிதாபு தான் இஸ்லாமி அதில்லத்துவ என்று
அண்ணியவர்களுடைய ஜனாதாரத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அண்ணியவர்கள் அவர்களுடைய அந்த மகிழ்ச்சிகளுடைய கைகளை கட்டி வைப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இது எவ்வளவு கிறிஸ்தவர்களுடைய செயல்பாடு என்பதையும் அல்லாம பகவதன் சுகை என்று சொல்லக்கூடியவர் அவருடைய இஸ்லாமில் அதிகூ என்று கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார். எனவே நான் அறிவிக்கிற தாய்மார் என்பவர்களே, இங்கே நான் சொல்லக்கூடியதை கைகளை கட்டுவதை பற்றி ஹதீஸிலே எந்த விதமான கருத்துக்களும் சொல்லப்படவில்லை. இமாமுடைய அபிப்பிராயம், இமாம் சக்கீரப்பூர்வமான அபிப்பிராயம் கூட அவ்வாறு கைகளை கட்ட வேண்டும் என்பது அல்ல. எனவே இதை நாம் செய்கின்ற பொழுது, இதை நாம் செய்கின்ற பொழுது பிரச்சனை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மையத்திற்கு நெருக்கமானவர்கள் இந்த ஜனாதாவை குளிப்பாட்ட முன்வருவார்கள் என்று சொன்னால் இது போன்ற பிரச்சனைகளை அங்கே தவிர்த்து கொள்ளலாம். எனவே மீண்டும் சொல்கிறோம், மையத்துக்கு நெருக்கமானவர்கள் குடும்ப அங்கத்தினர்கள் ஜனாதாவை குளிப்பாட்டுவதற்கு முன்வாருங்கள். மேலான அருமைக்குரிய அன்பு சகோதரர்களை தாய்மார்களே, இவ்வாறு குளிப்பாட்டப்பட்டதற்கு பிறகு அந்த மையத்தை நாம் கபம் செய்கிறோம். கபம் செய்வது ஒரு முக்கியமான மையத்துக்கு செய்ய வேண்டிய அவசியமான ஒரு காரியம். சொன்னார்கள், வெள்ளாடைகளிலே வெண்ணிறமான ஆடைகளிலே புடவைகளிலே உங்களை நோக்கு மையத்துக்களை நீங்கள் கபல் செய்யுங்கள் என்பதும் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு கபல் செய்யப்படுகின்ற பொழுது அந்த கபல் துணி மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடாது. கபன் துணி என்பது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடாது என்பதை இக்குடைய கிதாபுகளை நாம் பார்க்கிறோம். எனவே சாதாரணமாக ஒருவர் கபன் செய்யப்படக்கூடிய துணி சாதாரண துணியாக இருக்க வேண்டும் என்பதையும் நம் கடிதத்திலே கருத்துக்களை பார்க்கிறோம். அவ்வாறு கபன் செய்யப்படுகின்ற பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று துணிகளால் கபன் செய்யப்பட்டார்கள் என்பதை ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன நாம் கடிதத்திலே கிதாபுகளை பார்க்கிறோம். இவ்வாறு கபல் செய்யப்படுகின்ற பொழுது நம்முடைய வலவில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த நபருக்கு சட்டை அணிவிப்பதும் தலைப்பாகை கட்டுவதும். இது நம்முடைய வலவையில் இருக்கக்கூடிய ஒன்று. இவ்வாறு செய்யலாமா செய்வதற்கு அனுமதி இருக்கிறதாம். அவர்கள் நதிகள் தகவலை உத்தம் அவர்கள் மூன்று வெற்றிகரமான துணிகளை கொண்டு கபல் செய்யப்பட்டார்கள். அந்த மூன்று துணிகளிலே வலைவரிசையா அமீன் வலகமாக அந்த கமீஸ் சட்டை தலைப்பாகை என்பது கட்டக்கூடாது போடக்கூடாது என்று அர்த்தம் அல்ல, அதை கொண்டு செய்யப்படலாம் என்பதை சில விதமாக சொல்கிறார்கள்.